வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:114.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆசையோடும் விருப்பத்தோடும் கேட்டு குறிப்புகளை எடுத்து தங்களுக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ளும். என கருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1, மூப்பர்களின் விக்கிரக ஆராதனைக்கு எதிரான தீர்க்க தரிசனமாகும். 2 பிரிவு எருசலேமின் அழிவின் உறுதிப்பாடு பற்றிய செய்தி. இந்த 2 பிரிவும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லியே ஆரம்பமாகிறது. இதை 2 வசனத்திலும் 12 வசனத்திலும் பார்க்கிறோம். தேவன் ஏன் எருசலேமை நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்த சில காரியங்களையும் இதிலே தொடர்ந்து கூறுகிறார். அவர் கூறுகின்ற காரியங்கள் அன்று எருசலேமிற்கு மட்டுமல்ல, இன்றைய உலகத்திற்கும் பொருந்துகிறதாய் இருக்கிறது. தேவன் இன்றும் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இந்த வசனங்களில் இஸ்ரவேலின் மூப்பர்களை மனம் திரும்பும்படி எசேக்கியேல் அழைக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து கூறுகிற காரியம் மனம் திரும்புங்கள் என்பதே. அதையே அவர் முக்கிய செய்தியாக வைக்கிறார். இங்கேயும் எசேக்கியேல் தரும் செய்தி மனம் திரும்பி தேவனிடத்திலே திரும்புங்கள் என்பதுதான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலருடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்கள் எசேக்கியேலின் இடத்திலே வந்தார்கள். அவர்கள் எவ்வளவு பயபக்தி உள்ளவர்களாக அவர் முன்பு வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக கேட்க வந்தவர்கள் போல நடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றும் அநேகர் சபைக்கு வரும்பொழுது பெரிய வேதாமத்தை தூக்கிக் கொண்டு பயபக்தி உள்ளவர்கள் போல வருவதை காணலாம். அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புவதைப் போல காணப்படுவார்கள். ஆனால் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை, அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கே தெரியும். பாருங்கள் எசேக்கியேல் 14 அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? அதாவது இந்த மூப்பர்கள், ஓ அருமையான சகோதரனே எசேக்கியேல், நாங்கள் உருவ வழிபாடு செய்கிறதில்லை என்று சொன்னாலும், அவர்கள் உண்மையிலே அதை செய்திருந்தாலும், கர்த்தர் அவர்களை பார்த்து, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சிம்சோனும் தேவனுடைய மனிதனைப் போல காணப்பட்டான். சில வேளைகளில் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். அவனுடைய முடி அல்ல, பரிசுத்த ஆவியானவரே அவனுடைய பலத்தின் ரகசியம். ஒரு நாளில் தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகியதை அறியாமல் அவன் வெளியே சென்றான். அவன் பாவத்தோடு விளையாடிக் கொண்டு அதே வேளையிலே தேவனுடைய மனிதனாகவும் இருக்க விரும்பினான். இன்று கூட சபையிலே அநேக ஜனங்கள் இவ்வாறுதான் பாவத்தோடு விளையாடிக் கொண்டும் அதே வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றும் வாழ விரும்புகிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஒன்றே ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும், அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அது தவிர்க்க முடியாததாகிவிடும். இவர்கள் ஒரு பக்தியுள்ள மனிதர்களைப் போல காணப்படலாம். சமய சடங்குகளை செய்து கொண்டு முன்னிலைமையிலே இருக்கலாம். ஆனால் அவர்கள் இருதயத்திலோ கர்த்தரை விட்டு தூரமாய் அவர் வெறுத்ததை பிரியமாய் வாழ்க்கையிலே வழிபட்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறொரு பொருளுக்கோ, வேறொரு நபருக்கோ, வேறொரு பாவத்திற்கோ நாம் கொடுத்திருப்போம் என்றால் நாமும் அப்படிப்பட்ட நிலைமையிலேதான் இருக்கிறோம். இதை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துவார் என்றால் நாம் பரிபூர்ணமாக அதை அறிக்கை செய்து விட்டுவிட இன்றே தீர்மானம் செய்ய நம்மை அவர் அழைக்கிறார். இந்த மூப்பர்கள் எல்லாரும் பொய்யான வேஷம் தரித்தவர்கள் என்று தேவனால் எசேக்கியேலுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவனுடைய செய்தியை அவர் மூலமாக கேட்க விரும்புகிறவர்கள் போல காணப்பட்டாலும் அவர்கள் உண்மையாகவே கேட்கவில்லை. எசேக்கியேல் திரும்பிய பொழுது இவர்கள் அவருடைய முதுகிலே குத்துகிறவர்களாக இருந்தார்கள். பாருங்கள் எசேக்கியேல் 14 அதிகாரம் 4 வசனம். ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். இந்த ஜனங்களை தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறதாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்த மத தலைவர்களை இயேசு மாயக்காரரே என்று அழைத்தார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை கடிந்து கொண்டார். இங்கே எசேக்கியேல் ஜனங்களின் மூப்பர்களிடத்தில், மத தலைவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு கொடிதான ஒரு காரியம் இது! தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறார். தேவன் எப்பொழுதும் பொய்யான பக்தியை நியாயம் தீர்க்கவராக, தண்டிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சபையோ அல்லது ஒரு விசுவாசியோ சத்தியத்தை விட்டு விலகும்பொழுது தேவன் அவர்களை தண்டிப்பார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை முழு மனதோடு பின்பற்றுகிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எசேக்கியேல் 14 அதிகாரம் 6 வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த மூப்பர்கள் யாவரும் மாய்மாலக்காரர்களாக, உண்மையற்றவர்களாக, இருதயத்திலே தேவனுக்கு எதிரான வழிபாட்டை உடையவர்களாக, இருதயத்திலே பாவத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறுகிறார். நாம் சிம்சோனை பற்றி சற்று முன் சிந்தித்தோம். சிலர் சிம்சோனை பற்றி, இது எவ்வளவு பயங்கரமான காரியம், நான் சிம்சோனை போன்ற ஒரு வாழ்க்கையை விரும்பவில்லை, நான் அவ்வாறு வாழ மாட்டேன், நான் அவனைப் போல வாழ்ந்து இறுதியிலே தேவன் நியாய தீர்ப்பை பெறுவதை வெறுக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களும் தாங்கள் அவ்விதமாகவே வாழுகிறார்கள் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அநேகர் சபையின் மூப்பர்களாக முக்கியமான பொறுப்புகளில் இருந்து கொண்டும் பாவத்தில் வாழ விரும்புகிறார்கள். பாவத்தின் கனிகளை ருசிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக கண்டனம் பண்ணி பேசுகிற காரியங்களையே அவர்கள் இருதயத்தில் உடையவர்களாக, அதை செய்ய விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நமக்கு இருக்கின்ற இந்த பழைய சுபாவம் மோசமான ஒன்றாகும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்பு, என்னிடத்திலே வா என்று சொல்லுகிறார். அவர் கிருபை உள்ளவராக இஸ்ரவேலருக்கும் நமக்கும் இருக்கிறார். அவர்கள் உண்மை உள்ளவர்களாக மாற தேவன் மீண்டும் வாய்ப்பு அளிக்கிறார். ஆனால் அவர்களோ அவ்வாறு ஆகவில்லை. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். பாவத்தின் மேல் உள்ள ஆசையை ஆண்டவருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே வைப்போமா? பாவம் நமக்கு இன்பம் தந்தாலும் அது தேவனை வேதனைப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாக, அதற்காக நம்மை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, நம்மை ஒருமுறை கூட அவருடைய கரத்திலே நாம் படைப்போம். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையையும் வெற்றியையும் அவரே தருவார் என்று விசுவாசியுங்கள். நமது பிறந்த நாள் தீர்மானங்களோ புத்தாண்டு தீர்மானங்களோ இதை நமக்கு செய்யாது. இயேசுவே இரட்சகர், அவரே எனக்கு விடுதலையை தருவார் என்பதை நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து, அதையே வாஞ்சித்து, அதற்காக கர்த்தரை துதியுங்கள். இந்த கிருபையின் காலத்திலே அவரண்டை திரும்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. அடுத்து வரும் வசனங்களிலே எருசலேம் உறுதியாக அழிக்கப்பட்டு போகும் என்று தேவன் சொல்லுகிறதை நீங்கள் காண முடியும். ஏனென்றால் பொய் தீர்க்க தரிசிகள் அங்கே இங்கே சுற்றித் தெரிந்து கொண்டு தேவன் எருசலேமை தப்ப விடுவார், இது அவருடைய நகரம், அவர் இதை நேசிக்கிறார், இதன் மேல் என் கண்கள் இருக்கிறது என்று தேவன் கூறுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்தே அநேக வசனங்களை அவர்கள் மேற்கோளிட்டு காட்டினார்கள். அருமையானவர்களே, ஒருவர் வேதத்திலிருந்து அங்கொன்று இங்கொன்றுமாக வசனங்களை எடுத்துச் சொல்லும்பொழுது அவர் கூறும் பொய் தீர்க்க தரிசனங்களுக்கு, பிரசங்கங்களுக்கு ஆதாரத்தை உண்டாக்கிவிட முடியும். பொய்யான கள்ள உபதேசத்தை இதன் மூலம் செய்துவிட முடியும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஒரே பகுதியிலே நாம் முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை பார்த்து அதன் முழு அர்த்தத்தையும் தியானித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பொய்யான உபதேசங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையான சத்தியத்திலே நடக்க முடியும். இந்த தீர்க்கதரிசிகள் பொய்யானவர்கள். எருசலேம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்பதை தேவன் இங்கே வெகு தெளிவாக சொல்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இசைக்கியேல் 14 அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். தேவன் இசைக்கியேலை பார்த்து, இந்த நகரம் கலகமானது, இது தொடர்ந்து எனக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருக்கிறது, அவர்கள் என்னிடத்திலே திரும்ப வாய்ப்புகளை நான் கொடுத்தேன், ஆனால் அவர்களோ திரும்பவில்லை என்று சொல்கிறார். தேவன் மிகவும் உறுதியாக இதை சொல்கிறார். நியாய தீர்ப்பானது தவிர்க்க முடியாதது என்று சொல்கிறார். தேவன் எவ்வளவு உறுதிபட சொல்கிறார் பாருங்கள். வசனம் 14, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நோவா எருசலேமிலே வாழ்ந்தாலும் இந்த ஜனங்கள் அவருக்கு செவி சாய்க்கப் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த ஜனங்களுக்கு நோவா தன் காலத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தார் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இருந்த பொழுதிலும் அந்த ஜனங்கள் அவருக்கு செவி சாய்க்கவில்லை. அதேபோல இப்பொழுது நோவா அவர்கள் மத்தியிலே இருந்து எச்சரித்து பிரசங்கித்தாலும் இவர்கள் கேட்கப் போவதில்லை. நோவாவின் பேழை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை நாம் கேட்டிருப்போம். அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த கண்டுபிடிப்பு எத்தனை புது விசுவாசிகளை உருவாக்கிற்று? நோவா ஒருவேளை இன்று வாழ்ந்தால் எத்தனை பேர்கள் அவருக்கு செவி கொடுப்பார்கள்? அவருடைய வார்த்தையை விசுவாசித்து எத்தனை பேர் தேவனிடத்திலே திரும்புவார்கள்? இதே நிலைதான் இருக்கும் இல்லையா? ஆம் அருமையானவர்களே, அவர்கள் நோவாவிற்கோ தானியலுக்கோ யோபுவுக்கோ செவி சாய்க்கவில்லை. இன்றுள்ள மக்களும் செவி சாய்ப்பதில்லை. ஆனால் நேபுகாத்நேச்சார் தானியலுக்கு செவி சாய்த்தான். தானியலுக்கு கிடைத்த பெருமையை கவனித்தீர்களா? உலகத்தின் முதல் பெரிய ஆட்சியாளருடைய அரண்மனையிலே தானியல் இருந்தான். பாபிலோனியர்கள் தானியலை அறிந்திருந்தார்கள். அவர் ஒரு தேவ மனிதர் என்பதை அந்த ஜனங்கள் புரிந்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய ஜனமோ தானியலை அறியவில்லை. இஸ்ரவேலர் நோவாவிற்கோ தானியலுக்கோ யோபுவிற்கோ செவி சாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இசைக்கியேல் 14:17 வசனத்திற்கு வாருங்கள். நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது, அந்த தேசத்தின் மீது தேவன் பட்டயத்தை கொண்டு வர நோக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை இங்கே சொல்கிறார். தேவன் நேபுகாத்நேச்சாரை இஸ்ரவேல் மீது வர அனுமதிக்கப் போகிறார். அவன் அதை அழிக்கப் போகிறான். வசனம் 20, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமார்த்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதையும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஒருவேளை இந்நாட்களிலே நோவா அந்த எருசலேமிலே வாழ்ந்தாலும் அவரால் அவருடைய சொந்த குடும்பத்தை கூட காக்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று சொல்கிறார். தானியேல் இரண்டு பேரரசுகளை காப்பாற்றியிருக்கிறான். ஆனால் அவன் இப்பொழுது எருசலேமிலே இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே தேவன் தானியேலை எருசலேமிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டார். தானியேலின் வார்த்தைகளை தேவ ஜனங்கள் கேட்கப் போவதில்லை. ஆனால் புறஜாதி ராஜாவாகிய பாபிலோனின் நேபுகாத்நேச்சார் தானியேலின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரை பிரதம மந்திரியாக ஏற்படுத்தினார். இன்றைய நாட்களிலேயும் அநேக சபைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த சபைகளிலே இருக்கும் உறுப்பினர்களிலே எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி சாய்க்கிறார்கள்? அநேகர் செவி சாய்ப்பதில்லை. இந்த ஒரு காரணத்தினாலேதான் இன்று தேவனுடைய வார்த்தைகள் வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் அநேக புத்தகங்கள் மூலமாகவும் ஜனங்களை சென்றடைய தேவன் அனுமதித்துள்ளார். சபையில் உள்ள இந்த உறுப்பினர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டதால் தேவன் வேதவசனத்தை கேட்கும் விருப்பமுள்ள மற்ற ஜனங்களுக்கு தமது வார்த்தைகளை அனுப்பி வைக்கிறார். வாஞ்சையுள்ள இருதயங்களுக்கு நேராக அனுப்புகிறார். எத்தனையோ வானொலி நேயர்கள் ஆலயங்களுக்கு செல்லாமலேயே வீடுகளிலே இருந்து மட்டும் வானொலி மூலமாக மட்டும் அல்லது தொலைக்காட்சி மூலமாக மட்டுமே வசனத்தை இன்றைக்கும் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டவுடன் கீழ்ப்படுகிறார்கள். பெரியமானவர்களே, தானியேலால் எருசலேமிலே எந்த ஒரு நன்மையையும் செய்ய இயலவில்லை. ஆனால் தேவன் அவரை பாபிலோனிலே ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்தார். அங்கே புறஜாதியான ராஜாவை, அவருக்கு செபிசாய்க்கும்படியாக செய்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவன் விருப்பமுள்ள ஜனங்களுக்கு தமது சத்தியத்தை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு வேத வசனம் புரிகிறதா? நீங்கள் வேதத்தை வாஞ்சியோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு படிக்காவிட்டால் அது உங்களுக்கு புரியாது. அவர் சத்தியத்தை வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் வாஞ்சை உண்டென்றால் அவர் தமது வேதத்தின் ரகசியங்களை உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். தொடர்ந்து நாம் எசேக்கியேல் 15 அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இதிலே நாம் கனி கொடாத திராட்சை செடியை பற்றிய ஓமையை பார்க்கிறோம். திராட்சை செடி இஸ்ரவேலை குறிக்கிற ஒரு உருவகம். நீங்கள் 5 அதிகாரத்திலேயும் இஸ்ரவேலுக்கு இந்த உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கலாம். ஏசாயாவும் இந்த ஒரு உருவகத்தை எடுத்து பயன்படுத்தியதை ஏசாயா 5:7 வசனத்திலே பார்த்திருக்கலாம். அங்கே சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 15:2 முதல் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கிலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? யாதொரு வேலை செய்ய அதிலே ஒரு கட்டை எடுக்கப்படுமோ? யாதொரு தட்டுமுட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ? இங்கே தேவன் ஒரு அழகான பாடத்தை நமக்கு வைக்கிறார். திராட்சை செடியின் நோக்கம் அல்லது பயன் என்ன? ஏசு கிறிஸ்துவும் இன்றைய விசுவாசிகளை குறித்து யோவான் 15 அழகாக தெளிவுபட விளக்கி கூறியிருக்கிறார். இஸ்ரவேல் தொடர்ந்து திராட்சை செடியாக இருக்கப் போவதில்லை என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். மாறாக நான் மெய்யான திராட்சை செடி என்கிறார். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து சொல்லவில்லை. மீண்டுமாக நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, திராட்சை செடியின் நோக்கம் அல்லது பயன் என்ன? அது ஒன்றை மாத்திரம் செய்யும். அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். இதை தவிர வேறு ஒன்றும் செய்யாது. தேவன் இங்கே எசேக்கியேலிடம் கூறுவதும் இதே காரியம்தான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு அலங்கார மரச்சாமான்கள் விற்கும் கடைக்கு செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே சென்று எனக்கு திராட்சை பலகையிலே செய்த மேஜை ஒன்று வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால் கடைக்காரர் என்ன சொல்வார்? உங்களை பார்த்து சிரித்துக் கொண்டு, திராட்சை பலகையிலே செய்த எதையுமே என் கடையில் மட்டுமல்ல எங்குமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவார் இல்லையா? ஆமர்மையானவர்களே, அது எதற்குமே உதவாது. அது கனி கொடுக்க மட்டுமே உதவும். மேலும் தேவன் சொல்கிறார், இந்த கனியையும் திராட்சை செடி கொடுக்கவில்லை என்றால் அது எரிப்பதற்கு மட்டுமே பயன்படும். யோவான் 15 ஒரு விசுவாசி கனி கொடுக்காவிட்டால் அவன் ரட்சிப்பை இழந்து போக மாட்டான், கனி கொடுக்கும் இடத்திலிருந்து அவன் அகற்றப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் கனி கொடாவிட்டால் தேவன் அவர்களை பல வழிகளிலே தள்ளி வைக்கிறார். யோவான் 15:8 இயேசு கிறிஸ்து, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்கிறார். இங்கே நாம் தியானிக்கின்ற பகுதியிலே இஸ்ரவேல் கனி கொடுக்கவில்லை. ஆகவே தேவன் அவர்களை பார்த்து, எருசலேமை எரிப்பதை தவிர எனக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்று சொல்கிறார். இந்த காரணத்தினாலே தேவன் இதை செய்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பணியை செய்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதில் தவறிவிட்டார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். சுவிசேஷத்தை கேள்விப்பட வாய்ப்பில்லாத ஒருவருக்கு உள்ள பொறுப்பை விட வேதவசனத்தை அதிகம் கேட்கும் உங்களுக்கு பொறுப்பு அதிகம் பிரியமானவர்களே. நீங்கள் கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் கேட்ட சத்தியத்திற்கு ஏற்றபடி கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று நாம் சிந்தித்த சத்தியத்தை ஒருமுறை கூட நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்ப்போமா? தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களை அவர் தண்டிக்கிறார். தண்டிக்கும் முன்பதாக மனம் திரும்பும்படியாக பல வகைகளிலே பல நாட்களிலே அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது தண்டனைகளுக்கு தப்பு வைக்கிறார். ஆனால் தொடர்ந்து பாவத்திலே வாழும்பொழுது அவர்களை தண்டிக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவராயிருந்து தொடர்ந்து நாம் பாவத்திலே நிலைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் இந்த நாளிலேயே பரிபூரணமாய் அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையையும் நம்பினவர்களாக அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னாலே முடியாது, என்னாலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது, என்னுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை எனக்கு தாரும் என்று கேட்போம். நிச்சயம் அப்படி கேட்கும் ஒவ்வொருவருக்கும், அவரே அதை தருவார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் தருகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நாம் திராட்சை செடி என்று சொல்லி நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. வேறு எந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் நம்மை அக்கினிக்கு இரையாக கொடுக்கவே அவர் வெட்டி எறிவார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலேயே ஆண்டவரே, என்னையும் ஒரு கனி கொடுக்கும் திராட்சை செடியாக மாற்றும் என்று நாம் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்த கர்த்தரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நித்தியரே, உம்முடைய அன்பை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் எங்களிலே யாராவது உம்மை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்போம் என்றால், எங்களுக்கு நீர் உணர்த்தி பரிபூர்ணமாய் உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளே மீண்டுமாய் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தங்களுடைய தவறுகளை உணராமல் தொடர்ந்து பாவத்திலே சென்று இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒருவரும் அழிந்து போகாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை எந்த நோக்கத்திற்காக நீர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, கனிதரும் திராட்சை செடிகளாக விளங்க நீரே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த வல்லமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படிய எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3.